விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 16.
என தர்ம அன்புள்ளங்களே, புனித வாரத்தை கடந்து வந்துள்ளோம். குருத்தோலை ஞாயிறு முதல் உயிர்ப்பு விழா வரை உள்ள இந்த 7 நாட்களையும் தாய் திரு அவை புனித வாரம் என்று அழைக்கின்றது. வருடத்தின் 52 வாரங்களில் இந்த வாரத்தை மட்டும் ஏன் புனித வாரம் என்று அழைக்க வேண்டும்? அந்த இறுதி நாட்கள் நிகழ்ந்தவற்றில் புனிதம் எதுவும் வெளிப்படையாக தெரியவில்லையே. இயேசுவின் நண்பர்களில் ஒருவர் காட்டிக் கொடுத்தார், மற்றொருவர் மறுதளித்தார், ஏனைய நண்பர்கள் ஒளிந்து கொண்டனர். இயேசு என்ற இளைஞன் நல்லவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தவறாக தீர்ப்பு சொல்லப்பட்டது. இறுதியில் அந்த இளைஞனை அடித்து கிழித்து ஒரு கந்தல் துணி போல சிலுவையில் தொங்கவிட்டனர். அன்பு இதயங்களே, நாம் இங்கே குறிப்பிட்ட நிகழ்வுகளில் புனிதம் எங்காவது தெரிந்ததா? இந்த வாரத்தை புனித வாரம் என்று அழைப்பதற்கு பதிலாக துன்ப வாரம் அல்லது இரத்த வாரம் என்று பெயரிட்டிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும் என்று சொல்லத் தோன்றுகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, முதல் புனித வாரம் இரத்தத்தால் தோய்ந்திருந்ததைப் போல் இவ்வாண்டு மீண்டும் புனித வாரம் இரத்தத்தில் தோய்ந்த வாரமாக இருந்தது. இவ்வாண்டு புனித வாரத்தின் முதல் நாள் 9 குருத்தோலை ஞாயிறன்று எகிப்தில் காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் கோவில்கள் 2 குருத்தோலை ஞாயிறு வழிபாடு நடந்து கொண்டிருந்த வேளையில் தற்கொலை படையைச் சேர்ந்த இருவர் தங்கள் மீது இருந்த வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்ததால் வழிபாட்டிற்கு வந்திருந்த 47 பேர் கொல்லப்பட்டனர், 100 அதிகமானோர் காயமுற்றனர். புனித வாரத்தின் இறுதி நாள் 15 சனிக்கிழமை சிரியா நாட்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 120 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இஸ்லாமிய அடிப்படைவாத குழுவினரின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற அப்பாவி பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேருந்துகளில் நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பால் 126 உயிர்கள் பலியாயின. இவர்களில் 70 பேர் குழந்தைகள்.
அன்புள்ளங்களே, புனித வாரத்தின் வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்கள் சிறப்பான வழிபாடுகள் கிறிஸ்துவ உலகெங்கும் நடத்தப்பட்டன. இந்த 4 நாள் வழிபாடுகளில் புனித வெள்ளியன்று அனைத்து கோவில்களிலும் மக்கள் கூட்டம் நிறைந்து வழிந்திருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம். கிறிஸ்துவர் அல்லாதவர்களும் புனித வெள்ளியன்று கிறிஸ்துவ கோவில்களை நாடிச் செல்வது அனைவரும் அறிந்த உண்மை. அன்பு இதயங்களே, பொதுவாகவே நாமோ பிறரோ அனுபவிக்கும் இன்பத்தை விட துன்பம் நம்மை கூடுதலாக பாதிக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். எனவே புனித வெள்ளியன்று நாம் சிந்திக்கும் கல்வாரி மலை, சிலுவை பாதை, கிறிஸ்துவின் மரணம் என்ற துன்பகரமான உண்மைகள் மதம் என்ற எல்லையை கடந்து மனிதகுலத்தின் மீது ஆழமான தாக்கங்களை உருவாக்கியுள்ளது என்பதில் வியப்பொன்றும் இல்லையே.
உள்ளத்தில் தோன்றும் நினைவுகளில் அன்பினும் கவிதையை ஏற்றிடுவேன். உயிருக்குள் தோன்றும் அசைவுகளில்
அன்பு நெஞ்சங்களே, இவ்வாண்டு புனிதவெள்ளி சிறப்பிக்கப்பட்ட 14 தேதியன்று சித்திரை மாதத்தின் முதல் நாளும் சிறப்பிக்கப்பட்டது. நம்மில் பலர் இந்த நாளை தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடினோம். புத்தாண்டும் புனிதவெள்ளியும் ஒரே நாளில் இணைந்து வந்தது, இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் மனித வாழ்க்கை என்பதை நமக்கு உணர்த்தியது. இன்பத்தை விட துன்பம் நமக்குள் அதிக பாதிப்புகளை உருவாக்குகின்றது என்பதை மறுக்க இயலாது. இந்த பாதிப்புகள் நமக்குள் கேள்விகளை உருவாக்குவதையும் அக்கேள்விகளுக்கு நாம் பல வழிகளில் விடைகள் தேடுவதையும் அனுபவபூர்வமாக அறிவோம். துன்பம் ஏன் என்ற கேள்வி பெரும்பாலான மனிதர்களின் தொடர் தேடலாக இருந்துள்ளது என்பதை பின்வரும் நிகழ்வு விவரிக்கின்றது.
எதையும் நுண்ணியமாக ஆய்ந்து துப்பு துளக்கும் பாணியில் பல ஆண்டுகளாக செய்திகளை வழங்கி வந்த பத்திரிகையாளர் லீ ஸ்ட்ரோபெல் அவர்கள் கடந்த 20 ஒரு கிறிஸ்துவ எழுத்தாளராக புகழ் பெற்றுள்ளார். ஸ்ட்ரோபெல் அவர்கள் 1998 எழுதிய த கேஸ் ஃபார் கிரைஸ்ட் என்ற நூல் மிக அதிக அளவு, அதாவது 50 பிரதிகளுக்கு மேல் விற்பனையான நூல்களில் ஒன்றாக இருந்தது. கிறிஸ்து உண்மையிலேயே இறைவன்தானா என்ற கேள்விக்கு ஸ்ட்ரோபெல் அவர்கள் இந்த நூலில் விடை தேடி செல்கின்றார். அதேவேளையில் இந்த தேடல் வழியாக கடவுள் நம்பிக்கையற்ற அவர் எவ்விதம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டார் என்பதையும் விளக்கி கூறியுள்ளார்.
ஸ்ட்ரோபெல் அவர்கள் 2000 தன் அடுத்த நூலை வெளியிட்டார். இந்நூலின் தலைப்பு த கேஸ் ஃபார் ஃபேத். கிறிஸ்துவ நம்பிக்கை குறித்து அவர் இந்நூலை எழுதுவதற்கு பல ஆய்வுகளை மேற்கொண்டார். அவரது ஆய்வுக்கென பல கருத்து கணிப்புகளையும் மேற்கொண்டார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக அவர் பல்லாயிரம் கிறிஸ்தவர்களிடம், நீங்கள் கடவுளிடம் எந்த கேள்வியும் கேட்கலாம் என்ற அனுமதி இருந்தால் கடவுளிடம் என்ன கேட்பீர்கள் என்ற கேள்வியை அனுப்பியிருந்தார். அவர்கள் அளித்த பதில்களை தொகுத்தபோது அவற்றில் மிக அதிகமானோர் எழுப்பியிருந்த கேள்வி, இவ்வுலகில் துன்பம் ஏன் உள்ளது?
அன்பு இதயங்களே, இவ்வுலகில் துன்பம் ஏன், என் வாழ்வில் துன்பம் ஏன் என்ற கேள்விகளை சந்திக்காத சிந்திக்காத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம். இந்த கேள்விகளை பெரும்பாலும் கடவுளிடம் கேட்க வேண்டும் என்றும் நம்மில் பலர் எண்ணியிருக்கின்றோம். துன்பத்தை குறித்தும் துன்பத்திற்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் ஆய்வு செய்வதற்கென உருவாக்கப்பட்ட நூல் யோபு நூல். இந்த நூலில் கடந்த 15 வாரங்களாக பயணித்து வந்துள்ள நாம் இந்த நூலின் மூன்றில் ஒரு பகுதியை, அதாவது 14 பிரிவுகளை இதுவரை கடந்து வந்துள்ளோம். இந்த 14 பிரிவுகளில் 4 முதல் 14 முடிய உள்ள 11 பிரிவுகள் யோபுக்கும் அவரது நண்பர்கள் எலிப்பாசு, பில்தாது, சோபார் ஆகிய மூவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல்களாக இருந்தன. இந்த பகுதியை முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் என்று நாம் அழைக்கலாம்.
இதயமே இதயமே அமைதி தேடும் இதயமே, இல்லையோ இல்லையோ நீ தேடும் அமைதி இல்லையோ. இதயமே இதயமே அமைதி தேடும் இதயமே.
அன்புள்ளங்களே, முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிவுற்றன. ஆயினும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்ற செய்தியை நாம் அவ்வப்போது வாசித்திருக்கின்றோம். அரசுகளிடையில், அரசியல் வட்டாரங்களில் பேச்சுவார்த்தை சரிவர முடியாமல் போவதற்கு காரணம் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோரது மனநிலை. அவர்கள் ஒவ்வொருவரும் ஏற்கனவே தங்களுக்குள் முடிவுகளை எடுத்த பின் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வர். தாங்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்வதற்குரிய திறந்த மனம் அங்கு இருக்காது. பேச்சுவார்த்தைகளின் போது தங்கள் சொந்த இலாபங்களை தேடுவதில், தங்கள் முடிவே சரியானது என்பதை நிரூபிப்பதில் அவர்கள் குறியாயிருப்பர். எனவே பொதுவான உண்மைகளை, பொதுமக்களின் நலன்களை அடைவதில் சிக்கல்கள் உருவாகும்.
அன்பு இதயங்களே, இத்தகைய பேச்சுவார்த்தைகளே யோபு நூல் 4 பிரிவிலிருந்து 14 பிரிவு முடிய இடம்பெற்றன. யோபின் நண்பர்கள் மூவரும் யோபு ஏதோ ஒரு வகையில் குற்றவாளி என்று தங்களுக்குள் முடிவெடுத்து தங்கள் முடிவை யோபின் மீது திணிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தனர். தான் குற்றமற்றவர் என்பதில் யோபும் மிக உறுதியாக இருந்ததால் அவர்கள் மேற்கொண்ட முதல் சுற்று உரையாடல் எவ்வித பலனையும் தரவில்லை. அந்த மூவரோடும் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்த யோபு இறைவனிடமே தான் பேச விழைவதாக கூறுகின்றார். இறைவன் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை, அவரிடமே நேருக்கு நேர் தன் வழக்கை வாதாட விழைவதாக யோபு கூறும் வார்த்தைகள் எலி வீசல் என்ற யூத எழுத்தாளர் உருவாக்கிய ஒரு கதாபாத்திரத்தை நினைவுக்கு கொணர்கின்றது. நாட்சி வதை முகாமில் துன்புற்ற வீசல் அவர்கள் தன் வதை முகாம் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு த டவுன் பியாண்ட் த வால் என்ற பெயரில் ஒரு நெடுங்கதையை வெளியிட்டார். அந்த கதையில் வரும் கதாபாத்திரம் தன் வேதனையின் உச்சியில் கூறும் வார்த்தைகள் இதோ.
நான் கடவுளை பழித்துரைக்க விரும்புகின்றேன், ஆனால் முடியவில்லை. அவருக்கெதிராக எழுந்து என் கரங்களை மடக்கி உயர்த்தி அவரை குத்துவது போல் நிற்கின்றேன். பற்களை கடித்து வெறியுடன் கத்த நினைக்கின்றேன், ஆனால் என்னையும் மீறி நான் கத்துவது கூச்சலிடுவது எல்லாம் ஜபங்களாக எழுகின்றன.
தன் கோபத்தின் உச்சத்திலும் தான் கத்துவது ஜபமாக ஒலிக்கின்றது என்று சொல்லும் அந்த கதாபாத்திரத்தின் நிலையில் யோபும் உள்ளார். அவர் 13 பிரிவில் கூறும் வார்த்தைகள் ஆழமானவை.
நான் எல்லாம் வல்லவரோடு சொல்லாடுவேன், கடவுளோடு வழக்காட விளைகின்றேன். என்னை பேச விடுங்கள், எனக்கு எது வந்தாலும் வரட்டும், அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும். இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம், ஏனெனில் இறை பற்றில்லாதார் அவர் முன் வர முடியாது. இதோ இப்பொழுது என் வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன், குற்றமற்றவன் என மெய்ப்பிக்கப்படுவேன் என்று அறிவேன்.
அன்பு இதயங்களே, யோபு குற்றவாளி என்று அவரது நண்பர்கள் மீண்டும் மீண்டும் இடித்து உரைத்தாலும் தான் குற்றமற்றவன் என்பதை யோபு முழுமையாக நம்பினார். தன் குற்றமற்ற நிலையை இறைவனால் மட்டுமே நிரூபிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் யோபு இறைவனோடு தன் போராட்டத்தை தொடர்ந்தார். யோபும் அவரது நண்பர்களும் மேற்கொண்ட அடுத்த சுற்று உரையாடலில் நமது தேடல் பயணம் இனி தொடரும்.
துன்பங்கள் என்ன உடன் பிறப்பா, தோல்விகள் என்றும் தொடர்கதையா, சோகத்தில் நெஞ்சம் வலிக்கிறதா, சுமைகள் சுமந்து தவிக்கிறதா, கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம், கர்த்தர் நான் இருக்கின்றேன். இதயமே அமைதி தேடும் இதயமே, இல்லையோ இல்லையோ நீ தேடும் அமைதி இல்லையோ. இதயமே இதயமே அமைதி தேடும் இதயமே.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.